இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். நெடுந்தொலைவு செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையில் ஏற்றி செல்லக்கூடிய வலுவான அணு ஆயுதம் ஒன்றை தாங்கள் வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது. அணு குண்டுகளில் அதிக சக்திமிக்க குண்டு என்று பார்க்கப்படுகின்ற ஹைட்ரஜன் குண்டை தாம் தயாரித்து பரிசோதனை செய்து வெற்றி பெற்றிருப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது. இந்த குண்டு தயாரிக்கப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன்ஸ்டிடியூட் எனும் நிலையத்தை வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் இன் நேரில் சென்று பார்வையிட்டார் என்றும் வடகொரிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அணுகுண்டு பரிசோதனையை வடகொரியா நாடு 6வது முறையாக பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாக நம்பப்படுகிறது. வடகொரியா ஹைட்ரஜன் குண்டை தயாரித்திருப்பது உண்மை என்றால் அணுகுண்டு போர் அபாயம் பல மடங்கு அதிகரித்திருப்பதாக கருத முடியும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டியை சார்ந்த பாதுகாப்பு தொடர்பான வல்லுநர் ப்ரொஃபசர் ஜான் பிளாக்ஸ்லண்ட் ABC-யிடம் கருத்து வெளியிடும் போது இப்படி குறிப்பிட்டார்.
Now what we've got is solid fueled rockets that can be relocated by truck and also can be fired from hidden spots, and we know that the North Koreans have been working assiduously for years to develop all these kind of hidden sites, firing sites. So if they're pushed, if the United States does something to push against North Korea physically in terms of the use of force, be it an overflight inside North Korean airspace, be it the sinking of a North Korean vessel, or some kind of retaliation physically against North Korean assets, then we might see that we face a real risk of escalation.
வடகொரியா ஹைட்ரஜன் குண்டை தயாரித்திருப்பதாக வெளியிட்டிருக்கும் செய்தி தொடர்பான அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டு நாடுகளின் கருத்துக்கள் இதுவரை வெளியாகவில்லை. என்ற போதிலும் இது குறித்து ஸ்கை நியூஸிடம் கருத்து வெளியிட்ட எதிர்கட்சியான லேபர் கட்சியின் பாதுகாப்புத்துறை தொடர்பான அறிவிப்பாளர் ரிச்சர்ட் மால்ஸ் அவர்கள் அனைத்து வழிகளிலும் போர் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று வலியுறுத்தினார்.
I think that speaks to the significance of the military equation, which ultimately underlies the terms on which any discussions go about are taken. So the military option is there. I mean, it's present every day, but we need to be doing everything we can to be pursuing a diplomatic outcome to this, because the alternative is absolutely appalling.
ஆஸ்திரேலியாவுக்கு விமானம் மூலம் வருகின்றவர்களை பரிசோதனை செய்து இவர்களால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்லது சமூகத்திற்கு கேடு என்ற ரீதியில் சிலரை நாட்டில் நுழைய அனுமதி மறுக்கும் வகையில் குடிவரவுத்துறையின் அதிகாரிகள் அவர்களை திருப்பி அனுப்புவது அரசின் ஒரு பக்க நடவடிக்கை என்றால் ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள சில சர்வதேச விமான நிலையங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தர வேண்டி விமானம் ஏற வருகின்ற சந்தேகத்திற்குரிய நபர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தும் பணியிலும் ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறையின் ஏர்லைன் லியேசன் ஆபீசர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு பிரிவு இயங்கி வருவதாக குடிவரவுத்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் சேனல் 9 தெரிவித்தார்.
We're trying to identify not only terrorist threats but also people who are involved in pedophilia or other organized crime, people who are involved in drug syndicates. So criminals, undesirables that we don't want in our country, and many countries allow people to arrive and then assess the threat then, but the Australian model, which I think serves us very well, is that we have these airport liaison officers posted at these international ports stopping people getting onto planes, and it works really well for us.
நாட்டில் ஃப்ளூ எனப்படும் காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருவதை அடுத்து முதியோர் இல்லங்களில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை அரசு அடுத்த ஆண்டு முதல் கட்டாயமாக்கும் என்று ஃபெடரல் நலத்துறை அமைச்சர் கிரெக் ஹண்ட் கூறினார். டஸ்மேனியா மாநில முதியோர் இல்லம் ஒன்றில் 6 முதியவர்கள் காய்ச்சல் நிமித்தம் கடந்த மாதம் மரணமடைந்தனர் என்று நேற்று செய்தி வெளியான நிலையில் அமைச்சர் கிரெக் ஹண்ட் இப்படி வலியுறுத்தினார்.
We know that the elderly population is especially vulnerable to the flu, and we know that we need to do all that we can to care for our carers and to ensure that our carers are fully protected. This is an important step forward. It's about giving the best coverage and the best protection for our elderly citizens in nursing homes and aged care facilities.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். சிட்னியில் அழகு கலை பியூட்டி கிளினிக் கூடமொன்றில் மார்பை பெரிதாக்கும் முயற்சியில் ஜீன் ஹுவாங் எனும் 35 வயது இளம் பெண் கடந்த வாரம் உயிரிழந்தார் எனும் செய்தி நாம் அறிந்த ஒன்று. சீனாவிலிருந்து சுற்றுலா பயணி விசாவில் ஆஸ்திரேலியா வருகிறந்திருந்த ஜி ஜாவ் எனும் பெண் மயக்க மருந்து செலுத்தி இந்த சிகிச்சையை செய்ய முற்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. மயக்க மருந்து செலுத்தும் முறையில் தவறு நடந்ததை அடுத்து ஜீன் ஹுவாங் மாரடைப்பு ஏற்பட்டு பின்னர் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். சிகிச்சை செய்ய முற்பட்டதாக கூறப்படுகின்ற ஜி ஷாவுக்கு ஆஸ்திரேலிய மருத்துவ பின்னணி இல்லை என்பது அரசுக்கும் மருத்துவ அமைப்புகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மார்பை பெரிதாக்கும் சிகிச்சைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இனி இன்றைய நாணய மாற்றவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 80 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 81 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 91 காசுகள், 1.08 சிங்கப்பூர் டாலர், 3.41 மலேசிய ரிங்கித். இனி SBS தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 19 செல்சியஸ், அடலைடு மழை பெய்யும் நாள் 13 செல்சியஸ், மெல்பர்ன் ஓரிரு மழை பெய்யும் 12 செல்சியஸ், ஹோபார்ட் காற்றடித்து ஓயும் 11 செல்சியஸ், கேன்பரா பலத்த காற்று வீசும் 12 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 18 செல்சியஸ், பிரிஸ்பெயின் வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ், டார்வின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ்.